வணக்கம் தோழர். 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை முடிந்து இப்போ 4 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இப்போ தஞ்சை விழாரில் உலகத்தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தின் திறப்பு விழா வர நவம்பர் 8, 9, 10 ஆகிய நாட்களில் நடக்க இருக்கு. இது தமிழர் வரலாற்றின் திருப்பு முனை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு அதை நினைவுகூறும் விதத்தில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அங்கே அத்தகைய சின்னங்கள் எல்லாம், நினைவிடங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற சூழலில், சிங்கள குடியேற்றங்களும் இராணுவ திணிப்புகளும் நடைபெறுகின்ற சூழலில், தமிழகம் ஈழ விடுதலைக்கு முக்கியமான பின்தளமாகிய தமிழகத்தில் இது அமைக்கப்படுவது நியாயம்தான். ஆனால் அப்படி ஒரு நினைவு முற்றம் அமைக்கும்போது அது யாருடைய துணை கொண்டு அமைக்கிறோம், யாரை அதன் திறப்பு விழாவிற்கு அழைக்கிறோம் என்பதெல்லாம் பரிசீலனைக்கு உரிய விஷயங்கள். பழநெடுமாறன் அவர்கள் இணையத்திலே வந்து இந்த விழாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் அவர் என்ன சொல்லுகிறார், தஞ்சை பெரிய கோவில் என்பது தமிழனுடைய வெற்றியின் ஒரு சின்னம், அது கலைக்கோவில். இது தமிழினத்தினுடைய அவலத்தின் சின்னமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இருக்கிறது. இதற்கு உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்கள் இங்கே வர வேண்டும். இதை வந்து காண்பதன் மூலம் இப்படி ஒரு அவலம் தமிழ் மக்களுடைய வாழ்வில் இனி ஒரு முறை நேரக்கூடாது என்பதற்கான படிப்பினையை நாம் பெற வேண்டும் என்று அவர் தன்னுடைய அழைப்பில் சொல்லுகிறார். அதில் நான் உடன்படுகிறேன். எதில்? இதை பார்ப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இப்படி ஒரு அவலம் தமிழ் மக்களுக்கு நேரக்கூடாது என்ற படிப்பினையை நாம் பெற வேண்டும் என்பதில். அதை இந்த சிற்பங்களை பார்ப்பதன் மூலம் மட்டும் ஒருவர் பெற்றுவிட முடியாது. இந்த சிற்பத்துக்காக பல ஓவியர்கள், சிற்பிகள் உழைத்திருக்கிறார்கள், அங்கீகரிக்கிறோம் என்பதெல்லாம் இருந்தாலும், இந்த நினைவு முற்றத்தை உருவாக்குவதற்கு யார் பின்புலமாக இருந்தார்கள், யார் இதில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான கேள்வி. ஆனந்த விகடன் பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார், துரோகிகளை நாங்கள் அழைக்கவில்லை, திமுகவினரை இன்ன பிறரை அழைக்கவில்லைன்னு சொல்கிறார். இப்போ அதில் ஒன்றும் கேள்வி இல்லை. ஆனால் அழைக்கப்பட்டிருப்பவர்கள் யார்? அவர்களெல்லாம் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய நண்பர்களா, ஆதரவாளர்களா, உந்து சக்திகளா என்று பார்த்தால் எனக்கு அப்படி தெரியல. அவர்கள் சொல்வது போல தமிழர் வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனையாக இருக்குமா இருக்காதா என்பதை நாம் எதை வைத்து முடிவு செய்ய முடியும் என்றால், இதெல்லாம் ஒரு வாட்டி திரும்ப பரிசீலித்தோம் என்றால் இது திருப்பு முனையா இல்லையான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு மிகப்பெரிய அவலம். அதை நினைவுகூறுவதற்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் விமர்சனம், பரிசீலனை, எதிர்ப்பு என்றெல்லாம் பார்க்க வேண்டுமா?
இப்போ எதில் விமர்சிக்கலாம் என்று நாம் ஒன்றும் தேடி அலையலை. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு மிகப்பெரிய துயரம் என்பதிலும் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அது, அதில் அரசியல் இல்லை என்று சொல்வது தவறு, அதை நான் ஏற்க முடியாது. மாவீரர் கல்லறைகளை அங்கே தகர்க்கிறார்கள், நினைவு சின்னங்களை தகர்க்கிறார்கள், அதனால்தான் தமிழகத்தில் இந்த சின்னத்தை எழுப்புகிறோம்னு நெடுமாறன் சொல்கிறார். அதை தகர்ப்பதில் அரசியல் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. சிங்கள இனவெறி அரசியல் என்பது அதில் இருக்குது. இங்கே அதை எழுப்புவதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அப்போது அப்படி ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பும்போது யாரை கொண்டு அதை செய்விக்கலாம் என்பதில் நமக்கு ஒரு வரையறை வேண்டும். இப்போது ஈராக்கில் அமெரிக்கா படுகொலை நடத்துகிறது, அதற்கு பல வளைகுடா நாடுகள் துணை நிற்கின்றன. அந்த துணை நின்ற வளைகுடா நாடுகளிடமே நன்கொடை வாங்கி அங்கே ஒரு நினைவு சின்னம் எழுப்புனாக்க அது கேலிக்கூத்தாக இருக்காதா? இப்போ நெடுமாறனே சொல்லுகிறார், துரோகிகளை அழைப்பதில்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் கூப்பிட்டிருப்பவர்களில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதில் ஏன் விழார் நடராசன் இருக்கிறார், அவர் யார், அவருக்கும் ஈழ விடுதலை போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை எழுப்பக்கூடாதா? இது அரசியலா? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை அழைத்து உட்கார வைத்திருக்கிறீர்களே, அவர்கள் யார், அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தின் நண்பர்களா, எதிரிகளா, எப்படி அழைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாதா? இது அரசியலா? இது எப்படி இருக்கிறது என்றால், அந்த கல்யாண வீட்லேயும் இடவு வீட்லேயும் அரசியல் பேசாதீங்கம்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது தனிப்பட்ட துக்கம் அல்ல, தனிப்பட்ட இழவு வீடல்ல, நடந்திருப்பது ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலை. அரசியல் காரணத்திற்காக பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாலே அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன. அதனால் அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும்.
நடராஜனை பற்றி சொன்னீங்க, தமிழ்நாட்டில் ஈழ விடுதலை ஆதரிக்கக்கூடியவங்க எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க. கட்சி தலைமையே ஈழ விடுதலை எதிர்த்தாலும் தனிநபரில் ஒவ்வொருத்தரும் ஆதரிக்கிறாங்க, நன்கொடை கொடுக்குறாங்க. சசிகலா நடராஜன் அது மாதிரி ஒரு ஆள், அப்படி எடுத்துகிட்டு போகலாம்ல, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு?
கட்சி நிலைப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஈழ ஆதரவாளர், தமிழ் உணர்வாளர் நடராஜன் நீங்கள் சொல்ல வரீங்க. இது அவர் நடராஜனுக்கே கூட ஒரு புது செய்தியாக இருக்கும். தன்னை பற்றி இப்படி ஒரு கருத்து இருக்குதான்றது அவருக்கே ஒரு புதிய செய்தியாக இருக்கும். ஆனால் நடராஜன் என்பவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எப்படி வந்தார் அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நடராஜன்னா யாரோ ஒரு மனிதர் அல்ல. எப்படி வந்தார் இவர்? ஜெயலலிதா ஆட்சி என்பது 1991 தமிழ்நாட்டில் வருது. ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வர்றாங்க? ஜெயலலிதா பெரும்பான்மை பெற்று தமிழகத்தின் ஆட்சியை பிடிப்பதற்கு அடிப்படையாக அமைவது ராஜீவ் கொலை. ராஜீவ் கொலையில் சிதறிய ராஜீவினுடைய உடலை சுவரொட்டிகளாக அடித்து தமிழகம் முழுதும் ஒட்டி, இந்த கொலைக்கு திமுகவினர் தான் காரணம்னு பிரச்சாரம் செய்து, தமிழகம் முழுதும் காங்கிரஸ்காரர்களும் அண்ணா திமுகவினரும் திமுகவினருக்கு எதிரான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஏறத்தாழ 200,000 வீடுகள் கடைகள் எரிக்கப்பட்டன. பல பேர் மீது வழக்குகள் போடப்பட்டன. ஜெயலலிதா அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று என்ன செய்தார்? வெற்றி பெற்ற கணம் முதல் புலிகளை தமிழ் மண்ணிலிருந்து துடைத்தெறிவது, ஈழ அகதிகளை இங்கிருந்து வெளியேற்றுவது என்பதற்கான வெளிப்படையான நடவடிக்கைகளில் இறங்கினார். ஈழ ஆதரவு, அகதிகளுக்கு ஆதரவு என்று பேசியவர்களெல்லாம் தடா முதல் என்எஸ்ஏ முதல் ராஜதுரோக குற்றச்சாட்டு முதல் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். ஆக இந்த காலகட்டம் முழுதும் ஈழ எதிர்ப்பு, புலி எதிர்ப்பு காலகட்டம் இது. அன்னைக்கு தினமலரும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் சோவும் தான் இந்த அரசாங்கத்தை வழி நடத்தினார்கள். இப்படிப்பட்ட அரசியல் அதிகாரத்தின் பின்புலத்தில்தான், அதாவது ஈழ எதிர்ப்பு அரசியலின் பின்புலத்தில்தான் நடராஜன் என்ற நபர் உருவாகிறார். உங்களுடைய ஈழ ஆதரவாளர் இப்படித்தான் உருவாகிறார். இந்த பின்புலத்தில்தான் அவர் சசிகலாவின் கணவர், உடன்பிறவா சகோதரியின் கணவர் என்ற முறையில் இந்த கட்சிக்குள்ள ஒரு செல்வாக்கு பெறுகிறார். உடன்பிறவா சகோதரி அன்பு சகோதரிக்கு எப்படி வந்து அறிமுகமானாங்கன்றது தனிக்கதை. ஒரு வீடியோ கடை மூலம் அன்றைக்கெல்லாம் எதற்கும் உருப்படாதவங்களுக்கு வீடியோ கடை, அது அழகிரி குடும்பமாக இருக்கட்டும் அல்லது சன் டிவி இன்றைய சன் டிவியினுடைய கலாநிதி தயாநிதி குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் வீடியோ கடையிலிருந்து தொடங்கியவர்கள் தான். அப்படி இந்த வீடியோ கேசட் கொடுத்து ஏற்பட்ட பழக்கம் போயஸ் தோட்டம் வரை சென்று சசிகலாவின் கணவன் என்ற முறையில் இவர் அதிமுகவில் ஒரு அதிகார மையமாக மாறினார். அந்த வகையில் இவர் ஒரு வரலாற்று மனிதர். யார்? நடராஜன். இந்த ஒரு பிரபல மார்க்சிய அறிஞர் பிளகனவனுடைய ஒரு நூல் உண்டு, வரலாற்றில் தனிநபர் வகிக்கும் பாத்திரம்னு. வரலாற்றில் தனிநபர்களுடைய பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேடிக்கையாக சொல்லுவார் அவர். ஒரு மன்னன் பெண்பித்தனாக இருக்கலாம், மன்னனுடைய குதிரை லாயக்காரனும் பெண்பித்தனாக இருக்கலாம். மன்னனுடைய குதிரை லாயக்காரன் பெண்பித்தனாக இருந்தால் அதுக்கு ஒன்றும் அரசியல் விளைவு கிடையாது. ஆனால் மன்னன் பெண்பித்தனாக இருந்தால் அரசியல் விளைவு உண்டு என்பார். அப்படி நடராஜன் சசிகலாவின் கணவர் என்ற முறையில் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விளைவு இருந்தது. அது என்ன அரசியல் விளைவு? அந்த அரசியல் விளைவு மன்னார்குடி மாஃபியா என்ற கொள்ளை கூட்டத்தை உருவாக்கியது. அந்த குடும்பம் முழுதும் தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி ஒரு சூறையாடலை திட்டமிட்டு தலைமை தாங்கி நடத்தியவர் நடராஜன். இப்படி ஒரு கொள்ளையை, இதை பற்றி நான் விவரிக்க வேண்டியதில்லை, தமிழகம் அறிந்த உண்மை இது. இப்படி ஒரு கொள்ளையை நடத்தியது மட்டுமல்ல, சாதி ரீதியாக முக்குலத்தோரை ஒரு சக்தியாக உருவாக்கி தமிழக அரசியலில் நிறுத்தியது நடராசன் என்ற தனிநபருடைய தமிழ் இன விரோத சாதி வெறி நடவடிக்கை.
இன உணர்வு இருக்கிறவங்களுக்கு சாதி உணர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இது ரெண்டையும் எப்படி துல்லியமாக அப்படி பிரித்து பார்க்க முடியும்?
நடராஜனுடைய தனிப்பட்ட சாதி உணர்வை பற்றி பேசலை. அவர் ஏன் சாதியில் பொண்ணு கட்டினார் இல்லை பொண்ணு எடுத்தார் அதையாக பேசிகிட்ருக்குறோம். நாம் பேசி கொண்டிருப்பது குதிரை லாயக்காரனுடைய பெண்பித்தை பற்றி அல்ல, மன்னனுடைய பெண்பித்தை பற்றி. அவர் சாதிக்காரர்களை அரசியல் ரீதியாக ஒன்று திரட்டினார். தமிழ்நாட்டில் கள்ளர் மறவர் அகம்படியர் என்று இருந்தவர்களை முக்குலத்தோர் என்று ஒன்று திரட்டி அதை ஒரு அரசியல் சக்தியாக்கி அதிமுகவினுடைய ஒரு படை மாதிரி அதை வந்து மாற்றி அமைச்சதில் நடராஜனுடைய பங்கு முதன்மையானது. ஒரு காலனி எதிர்ப்பு போராட்ட வீரன் புலித்தேவன், அவனை வந்து தேவர் ஜாதிக்காரனாக சித்தரித்து அதுக்கு ஒரு விழா எடுத்து அதை செஞ்சது யார்? இதுவரைக்கும் இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பது யார்? நடராஜன். இன்றைக்கி தேவர் குரு பூஜைன்னு இவ்வளோ அமர்க்களம் நடக்குது, இவ்வளோ ஜாதி வெறி கலவரங்கள் ஆண்டுதோறும் நடக்குது, இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? இதை இப்படி ஒரு நிறுவனமாக ஒழுங்கமைத்து எல்லா கட்சியினரும் போய் அங்கே வழிபாடு செய்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை வந்து ஒரு ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு ஜாதி வெறி கும்பலாக ஆக்கி வைத்தது யார்? அது நடராஜன். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் காவல்துறை உள்ளிட்ட எல்லா பல எஸ்ஐ போஸ்டிங்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு சாதிக்காரர்கள் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து வந்தது. அதனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு சாதி வெறி கும்பலை இப்படி அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை வைத்து கொண்டு மிரட்டுவது அப்படின்றத உருவாக்குனது நடராஜன். இப்போது இது என்ன சாதி உணர்வுன்னு இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்க முடியும்? சொல்லப்போனால் தமிழன் தமிழ் இன உணர்வு கொள்வதற்கு எதிராக அவனை சாதி வெறியனாக சாதிக்குள்ள தள்ளியது நடராஜன். தமிழ் இன உணர்வுக்கு எதிரான வேலையை செய்தவர் நடராஜன். அது ஒரு பிரச்சனையாகவே இவர்களுக்கு படலைன்னு தெரியுது. இப்போது இன்றைக்கு பரமக்குடி துப்பாக்கி சூடு பற்றி சம்பத் கமிஷனுடைய அறிக்கை வந்திருக்குது. முற்றிலும் அது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு என்று தான் அந்த அறிக்கை சொல்லுது. அந்த அறிக்கை என்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது? சரியாக தேவர் ஜெயந்தி நடக்கும்போது அது வெளியிடப்படுது. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? இதை உருவாக்கியது, இதற்கு அடித்தளமாக இருந்தது நடராஜன். இப்போ அவர் நடராஜன் இப்படி ஒன்றை உருவாக்கியதன் தொடர்ச்சியாகத்தான் தென் மாவட்டங்களில் 95-96 நடைபெற்ற சாதி கலவரங்கள், அதாவது தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல்கள் அப்போ நடந்தது. இந்த தமிழ் இன உணர்வாளர் என்பவர் இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் மூற்றத்துக்கு காரை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, நிலத்தை கொடுத்தாரு என்பவர் நத்தங்காலனிக்கு போனாரா? அங்கே தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? அதுபோல் தமிழ்நாட்டின் எத்தனை பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆதிக்க சாதி வெறியர்களால், அதுக்கெல்லாம் இவர் விஜயம் செய்கிறாரா, போகிறாரா, பார்க்கிறாரா? அதை பற்றியெல்லாம் இந்த இன உணர்வாளர்கள் என்ன கருதுகிறார்கள்? நடராஜன் சாதி வெறியராக இருப்பது அல்லது இப்படி ஒரு சாதியை அரசியல் சக்தியாக திரட்டி இருப்பது என்பது ஒரு பிரச்சனை. இது நடராஜனுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லை, அவ்வாறு செய்வது தவறில்லை, அப்படி செய்து கொண்டே ஒருவன் தமிழ் இன உணர்வாளராக இருக்க முடியும் என்று அங்கே வருபவர்கள் இன்றைக்கு கருதுகிறார்களே, அதுதான் மையமான பிரச்சனை. இப்போ நடராஜன் வந்து பேட்டி கொடுக்கிறார், சோவுக்கு எதிராக பேட்டி கொடுக்கிறார். சோவுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதிமுக என்ற கட்சியிலே அதனுடைய பார்ப்பன ஃபாசிச அரசியல் நடவடிக்கைகளை வழி நடத்தியது சோ. இந்த பக்கம் கட்சி அணிகள் மத்தியில் கீழே ஜாதி ரீதியாக அவர்களை திரட்டுவதும் ஊழல் செய்வதும் கொள்ளையடிப்பதும் அதில் பங்கு பெறுவதுமான வேலைகளை ஒழுங்கமைத்து கொடுத்த மன்னார்குடி மாஃபியாவாக இயங்கியது நடராஜனுடைய வேலை. இப்படி ஒரு வேலை பிரிவினையில் தான் அந்த கட்சி வந்து இயங்கி இருக்கிறது. இந்த இயக்கத்தில் நடராஜனுக்கு அனைத்திந்திய அளவில் தொடர்பு, கன்சிராமோடு தொடர்பு, இவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பினாமி சொத்துக்கள், அவர்களுக்கு இங்கே தமிழகத்தில் பினாமி சொத்துக்கள். இப்படி தேசிய அளவில் அவர் ஒரு அரசியல் பிரமுகர். போன வருஷம் தஞ்சையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரணாப் முகர்ஜியினுடைய உறவினரை கொண்டு வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் மேடையில், பத்திரிகையெல்லாம் வந்தது. பிரணாப் முகர்ஜி யார்? தமிழ் உணர்வாளர்களை கேளுங்க, ஈழத்தமிழ் ஆதரவாளர்களை யாருன்னு சொல்லுவாங்க? ஈழ விடுதலையின் எதிரி. அந்த ஈழ விடுதலையின் எதிரியினுடைய நெருங்கிய உறவினர் இவருக்கு தெரிஞ்சவரான், இவர் கையில் இருக்கிறாராம், இன்னும் பல பேரை நான் கொண்டு வருவேன் என்று பெருமையாக பேசுகிறார் இந்த அரசியல் தரகர். இவர் ஒரு அரசியல் தரகர் என்று பார்க்கின்ற என்று அருவறுப்பாக பார்க்கின்ற ஒரு மனோபாவம் கூட இவர்களிடம் இல்லை. இப்படி முறைகேடாக சொத்து சேர்த்தவர்கள், நிழலான தொழில் செய்த நிழல் மனிதர்கள், இப்படி பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஜேபிஆரை எடுத்துக்கொள்ளுங்கள், சாராயம் விற்றவர், பல ரவுடித்தனங்கள் செய்தவர், அதற்கு பிறகு வயசாகி ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அவர் வள்ளலாயிடுறாரு. அது மாதிரி ராமசாமி உடையார், அவர் சாராயம் விற்று அப்புறம் மெடிக்கல் காலேஜ் கட்டினார், அவர் பின்னால் ஒரு வள்ளலாயிட்டார். நடராஜனுக்கு மட்டும் கடைசி காலம் வரை காத்திருக்க பொறுமை இல்லை அவருக்கு. ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அப்படி ஒரு பிரமுகராகணும்னு ஒரு ஆசை, ஆரம்பத்திலேயே புதிய பார்வைன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. நவீன அச்சு எந்திரங்களை கொண்டு வந்து இறக்கி அங்கே ஒரு பத்திரிகை ஆசிரியராக அறிவுத்துறையாளர் போல அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பது ஒரு விஷயம், இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான் கேவலம். 1991-96 இடைப்பட்ட காலத்தில் கடுமையான அடக்குமுறை ஈழத் தமிழர்கள் மீது, புலிகள் மீது நிலவிய அந்த காலத்தில், 95 என்று நினைக்கிறேன், வளர்ப்பு மகன் திருமணம், தமிழகமே காரி உமிழ்ந்த ஒரு திருமணம். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி விருந்துண்டு சிறப்பித்து விட்டு வந்தவர் நெடுமாறன். இன்றைக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று உலகத் தமிழினத்தையே வரவழைத்து நடராஜன் வீட்டில் விருந்துக்கு வந்து அழைத்து செல்லுகிறார். இதை நான் கேவலப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. முற்றத்துக்கு நடராஜன் வந்து நிதி கொடுத்தார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஜூனியர் வேடனில் ஒரு விளம்பரம் வருகிறது, முற்றம் தந்த முதல்வனே. நடுவில் பிரபாகரன் படம், இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர், அந்த பக்கம் புலித்தேவன் படம். இது என்ன, முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது முக்குலத்தோர் தமிழினத்திற்கு தந்த பரிசா? இப்படி விளம்பரம் கொடுக்கலாமா? இதை நெடுமாறனும் மற்றவர்களும் அங்கீகரிக்கிறார்களா? இது ஒரு ஆண்டை வீட்டு விழா மாதிரி நடக்கிறது. இந்த 3 நாள் நிகழ்ச்சியில் 2 நாள் நிகழ்ச்சி நடராஜனுடைய தமிழரசி கல்யாண மண்டபத்தில் தான் நடக்க போகிறது. ஆண்டுதோறும் அங்கே பொங்கல் விழா நடத்துவார், சினிமா துணை நடிகைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆட விட்டு. அதற்கு பதிலாக இப்போ இந்த விழாவை அவர்கள் நடத்துகிறார்கள். இதுக்கு மேலே நடராஜனுடைய வரலாறை நான் சொல்ல தேவையில்லை. வரலாற்றில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் ஜூனியர் விடன் நக்கீரம் பத்திரிகை புரட்டி பார்த்தீங்கன்னா, கஞ்சா செரீனா வழக்கு முதல் நடராஜனுடைய வரலாறு முழுவதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். சென்ற ஆண்டு இதே தமிழரசி கல்யாண மண்டபத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்காக தன்னுடைய 2 காரு, கையில் இருந்த பிரேஸ்லெட்டா நகைகளா, அதையெல்லாம் வந்து நன்கொடையாக கொடுத்து விட்டு இறங்கி போகிறார் அவர் மேடையிலிருந்து. அந்த மேடையில் அவர் பேசுகிறார், நான் இந்த உலகத்தில் 2 பேருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ஒன்று சசிகலா, இன்னொன்று நெடுமாறன் என்று சொல்கிறார். இப்போ நம்ம சசிகலாவை போய் கேட்க முடியாது, ஆனால் நடராஜனுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நெடுமாறன் தான் பதில் சொல்லணும்.
இதே விழாவில் பிஜேபியும் பங்கேற்குது. பிஜேபி இந்த விழாவில் பங்கேற்பது பற்றி இணையத்தில் பலர் கண்டித்து விமர்சனமாக எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வைகோ ஈழப் போராட்டத்துக்கு பாஜக உதவுனதாக பேசிகிட்ருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த நிகழ்ச்சிக்கு பொன் ராதாகிருஷ்ணன், அர்ஜுன் சம்பத் எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. சுப்பிரமணிய சாமி ஏன் கூப்பிடலன்னு தெரியல, அவரும் அதே கட்சி தானே, ஈழ விடுதலைக்கு ஆதரவு அளித்த பாரதிய ஜனதா கட்சியில் தான் அவரும் சேர்ந்திருக்காரு, ஏன் கூப்பிடலன்னு தெரியல. அதாவது இவங்க பேசுகிற பேச்சில் உள்ள ஒரு மோசடி என்னவென்றால், காங்கிரஸ் தான் ஈழ விடுதலைக்கு எதிரி என்பதை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் பிஜேபியை ஆதரிக்கிறோம், அல்லது காங்கிரஸ் அளவுக்கு பிஜேபி எதிரி அல்ல என்பதுதான் இவர்கள் திரும்ப திரும்ப உருவாக்குகின்ற சித்திரம். ஆனால் உண்மை அது அல்ல. நாம் பார்க்கலாம், வைகோ வந்து நீங்கள் சொன்னது போல் அவர் சொல்லுவார், இந்த நடுக்கடலில் ஆயுதக்கப்பல் வந்தபோது அதை இந்திய கடற்படை தடுத்து நிறுத்திய போது இந்திய கடற்படையின் பிடியிலிருந்து அந்த கப்பலை விடுவித்து ஆயுதங்களை புலிகளுக்கு சேர்ப்பதற்கு உதவியவர் வாஜ்பாயி. இது வந்து வைகோ அவருடைய மேடையில் அடிக்கடி சொல்லுவார். கடைசியாக அந்த விருதுநகர் மாநாட்டில் கூட 2004 வரை எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருந்ததாகவும், 2004 பிறகுதான் சிங்கள அரசுக்கு இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு உதவி செய்ய ஆரம்பித்ததாகவும் அந்த விருதுநகர் மாநாட்டில் அவர் வந்து பேசியிருக்கிறார். இது எல்லாமே வடிகட்டிய பொய். ஆயுத கப்பலை காப்பாற்றுவதற்கு வாஜ்பாய் உதவி செய்தார் என்றால், 2000 ஏப்ரலில் நடைபெற்ற புகழ்பெற்ற யானை இரவு முற்றுகையை பற்றி, அதை பற்றியெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார் வைகோ, எப்படி அதை சாதித்தார்கள் புலிகள் அப்படின்னு. அதுக்கு அப்புறம் உள்ள கதையை பேசுவதில்லையே. அப்படி வெற்றி ஈட்டப்பட்ட ஏறத்தாழ 40,000 சிப்பாய்களை சுற்றி வளைத்து சரணடைந்தாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் மேல் கையில் புலிகள் இருந்தபோது அவர்களுடைய காலை பிடித்து இழுத்தது யார்? 2000 ஏப்ரலில் அன்னைக்கு நடந்து கொண்டிருந்தது தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி. அன்னைக்கு மதிமுக, பாமக, திமுக மூன்று கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் வாஜ்பாய் அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு சுற்றி வளைப்பில் சிங்கள இராணுவம் சிக்கிய உடனே அங்கிருந்து இலங்கை அரசு அபய குரல் எழுப்புகிறது. உடனே வாஜ்பாய் வந்து புலிகள் இந்த முற்றுகையை விலக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் இங்கிருந்து படைகள் அனுப்பப்படும் என்று எச்சரிக்கிறார். இவர்கள் வாஜ்பாய் அரசின் சார்பாக புலிகளிடம் தரகு வேலை செய்கிறார்கள். வாஜ்பாய் வந்து சொன்னதை புலிகள் கேட்கலன்னா என்ன நடந்திருக்கும்? வாஜ்பாய் அவர் சொன்னது போல படையை அனுப்ப வேண்டி இருந்திருக்கும். படையை அனுப்பியிருப்பார்களா? ஒரு முறை ஐபிகேஎஃப் ஒன்று செருப்படிப்பட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறது. ரெண்டாவது ஐபிகேஎஃப்ஐ அனுப்பியிருக்க முடியுமா? அன்றைக்கு முடியாது என்ற தடுமாற்றத்தில் இந்திய அரசு இருந்தது. ஆக வாஜ்பாய் அரசுக்கு அப்படி ஒரு சங்கடம் நேராமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், எந்த சேதமும் இல்லாமல் புலிகளை வாபஸ் வாங்க வைத்து சிங்கள இராணுவத்தை காப்பாற்றிவிட்ட கைக்கூலிகள் யார் என்றால் இவர்கள். 2009 போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யவில்லை கருணாநிதி. காங்கிரஸில் பதவிக்காக அவர் அதை பண்ணார்னு குற்றம் சாட்டுறாங்க, உண்மை. ஆனால் 2000 நீங்கள் செய்தது என்ன? ஈழம் அடைந்து விடலாம், கொடி ஏறப்போகிறது என்று உங்களுடைய ஆட்களை பேசிக்கொண்டிருந்த நிலையில் காலை பிடித்து இழுத்தீர்கள். இது வாஜ்பாய் அரசுக்கு சுமூகமாக வேலையை முடித்து கொடுப்பதுன்னு சொல்வதா, அல்லது சிங்கள அரசுக்கு சுமூகமாக வேலையை முடித்து கொடுத்தீர்கள் என்று சொல்வதா? இப்படி தங்களுடைய துரோகம் இந்த இடத்துல இருப்பதனால்தான் பாரதிய ஜனதாவை பற்றி இவர்கள் பேசுவதில்லை. பாரதிய ஜனதா இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பாத்திரத்தை பேச வேண்டியிருக்கும். அதனால தான் அதை கவனமாக இருட்டடிப்பு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார் நெடுமாறன். அப்புறம் ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய போரும் சமாதானமும் என்ற நூல் இருக்குது. ரெண்டு நூல்லையும் எடுத்து பாருங்க. இந்த முற்றுகை எப்படி விலக்கப்பட்டது, வாஜ்பாய் அரசு அன்றைக்கு என்ன செய்தது, இவர்கள் பாத்திரம் என்ன என்பதை பற்றி எதுவும் கிடையாது. அந்த இடம் இருட்டாக இருக்குது. அப்படி ஒரு இருட்டடிப்பை, மோசடியை இவர்கள் செய்ய காரணம் இவர்களுடைய பாத்திரம் அப்படிப்பட்டது. வாஜ்பாய் அரசு அதோட நிறுத்தலை. தமிழீழத்தை அடைய விடாமல் பிரபாகரனையோ புலிகளையோ தடுத்தது மட்டுமல்ல, இவங்க இங்கே தமிழீழம் தமிழீழம் பேசிட்டு இருந்தாங்க, ராம்தாசு வைகோபால் சாமி எல்லாம். அப்போ அதற்கு உடனே டெல்லியிலிருந்து தாக்கிது வருது. சுப்பிரமணிய சாமி, சோ போன்றவர்கள் என்ன இவங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழீழம்னு, பேசக்கூடாதுன்றாங்க. உடனே இவர்களுடைய அறிக்கை அன்றைய பத்திரிகையில் எடுத்து பாருங்க. ராம்தாஸ் சொல்கிறாரு, வைகோ சொல்கிறாரு, தமிழீழம் என்பது எங்கள் கொள்கை, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுகிறோம், அதை ஆதரிக்க சொல்லி நாங்கள் உங்களை கேட்கவில்லையே. இப்படிப்பட்ட நகைச்சுவை நாடகங்கள்லாம் இங்கே அலங்கேறி இருக்குது. அதற்கு பின்னர் அத்வானி பிரபாகரனை அங்கிருந்து எக்ஸ்ட்ராடைஷன், அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று இலங்கை அரசை கோருகிறார். அப்படி கோருவதற்கு துணை நின்றது யார் அப்படின்னா சிபிஐ, இந்திரஜித் குப்தா. இப்போ தாப்பாண்டியன் நல்ல கண்ணு உட்காந்துருக்கிறாங்களே அந்த கட்சி தான், அவங்க தான் கோரினது. அப்படி கோரிய பிறகு அதுக்கு இலங்கை அரசு பதில் சொன்னது. 2002 சமாதான பேச்சுவார்த்தை நார்வே அரசு மூலமாக தொடங்கிய பிறகு அந்த ஆளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது என்ற கேவலமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இலங்கை பதிலளித்தது. அதனால் அந்த கேவலமான காரியத்தை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. இதெல்லாம் கற்பனை அல்ல, இதற்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குது. இத்தனை ஆதாரங்களையும் மறைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி ஈழப்போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தது போல ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். இன்னும் விவரங்கள் நிறையா இருக்குது, நம்ம நீளமாக சொல்லி கொண்டு போகலாம். அதற்கு பின்னாலே 2009 வருது, முள்ளிவாய்க்கால் இறுதிப்போர். அந்த இறுதிப்போர் காலகட்டத்தில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் பாரதிய ஜனதாவும் இருக்குது. அந்த பாரதிய ஜனதாவையும் வைத்து கொண்டு இனப்படுகொலையை தடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே மத்தியில் பாரதிய ஜனதாவும் மாநிலத்தில் ஜெயலலிதாவும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஈழத்தில் போர் நிறுத்தம் வந்துவிடும் என்ற ஒரு தோற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இவர்கள் வேலை செய்தார்கள். நடக்கவில்லை. இனப்படுகொலை நடந்து முடிந்தது. அதற்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் விவாதம் வரும்போது இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று பேசியவர் சுஷ்மா ஸ்வராஜ். அதுக்கு பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் ராஜபக்சேயை போய் பார்க்கிறார், நெக்லஸ் வாங்கிட்டு வர்றாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு போகிறது, முதலாளிகளோடு இவர்கள் போகிறார்கள், இப்போ கடைசியாக ஆர்எஸ்எஸ் ஒரு குழுவை அனுப்பி வைத்திருக்கிறது. இது எல்லாம் நடந்திருக்கிறது. நான் விவரிக்க வேண்டியதில்லை. இந்த விழாவிலே பொன் ராதாகிருஷ்ணனோடு அதே அரங்கத்திலே பங்கேற்கின்ற தமிழ் தேசிய பொது உடைமை கட்சியினுடைய மணியரசன் அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கார் இதெல்லாம் விரிவாக. காங்கிரஸை போன்றது தான் பாரதிய ஜனதாவும், ஈழ விடுதலைக்கு அது எதிரி தான் விரிவாக எழுதியிருக்காரு. அப்புறம் எதிரி எழுதிட்டு பங்கேற்கிறார் அவர். அதனால் இதை நான் விளக்க தேவையில்லை. பிஜேபி என்பது ஈழ விடுதலைக்கு எதிராக, ஈழ விடுதலைக்கு ஆதரவாக எதுவும் செய்ததில்லை என்பது மட்டுமல்ல, இங்கே திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மொழிவாரி மாநிலங்களே தப்புன்னு பேசினவர் மோடி. அதுதான் அவனுடைய கொள்கை. தனியாக ஒரு தேசிய இனம், இந்தியாவிலேயே தமிழ் தேசிய இனம், கன்னட தேசிய இனம் என்று இனத்தையே அங்கீகரிக்க மறுப்பவர்கள் அவர்கள், அவன் இன விடுதலையை பெற்றுத்தருவான் என்றும் ஈழத்தமிழர்களுக்கு தன்னுரிமை பெற்றுத்தருவான் என்றும் கூறுவது மிக பெரிய மோசடி. இது அவர்களே சொல்லிக்கொள்ளவில்லை. இவங்க தான் ராஜாதிராஜ ராஜகம்பீர என்று அவனுக்கு இல்லாத பண்புகளையெல்லாம் பாரதிய ஜனதாவின் மேல் ஏற்றி நெடுமாறனும் வைகோவும் இன்ன பிறரும் இதை சித்தரித்து காட்டுகிறார்கள். இது அப்பட்டமான பொய் என்பது மட்டும்தான் உண்மை.
புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம, அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி துணிச்சலோடு கலந்துக்கிட்டு பேசுது. இதையும் இந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது.
ஆ, பார்க்கலாம். புலிகள் இயக்கத்தை தடை செய்த ஒரு கட்சி, காங்கிரஸ் ஆட்சி புலிகள் இயக்கத்தை தடை செய்யும் போதெல்லாம் அதற்கு முழு மனதாக ஆதரவு கொடுத்த ஒரு கட்சி, நாள்தோறும் புலி எதிர்ப்பு அறிக்கை விடுவதே தன்னுடைய பணியாக கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு பிறவியை தன்னுடைய கட்சியிலே சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு கட்சி, அவன் வந்து யாரோ ஒரு நபரை அனுப்பி வைத்து ஈழத்தமிழினத்திற்கு ஆதரவாக பேசுவது போல ஒரு நாடகத்தை நடத்தி காட்டும்போது அதை நம்புவதற்கான மூடர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதால் அந்த கோணத்திலும் இதை பார்க்கலாம். நெடுமாறன் எழுதுகிறாரு, தாக்கரே வீட்டுக்கு போனாராம், தாக்கரே வீட்டில் பிரபாகரன் படம் வந்து மாட்டி வச்சிருக்கிறாராம், அதை பார்த்து இவர் நெகிழ்ந்து போய்விட்டதாக எழுதுகிறார். பால் தாக்கரே என்பவன் யார்? ஒரு காலத்தில் தமிழர்களை மும்பையிலிருந்து விரட்டி அடித்த ஒரு ஃபாசிஸ்ட் இனவெறியன், 92 முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய படுகொலையை கட்டவிழ்த்து விட்டவன், அதற்கு பின்னாலே பீகாரையும் யூபியையும் சேர்ந்த ஏழை தொழிலாளர்களை அடித்து விரட்டியவன், அப்படி ஒரு ஃபாசிஸ்டால் பாராட்டப்படுவதை ஒரு பெரிய அங்கீகாரமாக கருதுபவர், பாரதிய ஜனதா இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை அங்கீகரிப்பதாக சொல்லி கூட இப்படி வந்து பெருமை கொள்ளலாம் அவர். ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஈழப் போராட்டத்தை எப்படி பார்க்கிறது? தமிழ்நாட்டுக்கு அவன் வரும்போது இது தமிழர்களுடைய போராட்டம் அல்ல, இந்துக்களின் போராட்டம் என்று சித்தரிக்க முயற்சிக்கிறார். வட இந்தியாவுக்கு போகும்போது இலங்கை என்பது அகண்ட பாரதத்தின் ஒரு அங்கம், அதனால் பௌத்தர்கள் தமிழர்கள் உட்பட எல்லாரும் நம்மை சேர்ந்தவர்கள்தான், சிங்களர்கள் ஆரிய இனத்தின் தொடர்ச்சி என்று அங்கே பேசுகிறான். அப்போது உங்களுடைய தமிழ் இனம் என்ற வரையறையை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை பொறுத்தவரையில் இந்த தமிழ் உணர்வு என்பதை இந்து உணர்வாக மாற்றுவது எப்படி என்பதுதான் அவனுடைய கவலை. இதையெல்லாம் இவர்கள் இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் மேடை ஏற்றட்டும், அங்கே வேறொரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம்? இலங்கையில் அசோகவனம் உருவாக்கப்படுகிறது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு நடக்கிறது. அதை இவர்கள் இங்கிருந்து போய் விஜயம் செய்து பாராட்டுகிறார்கள். அவன் அங்கிருந்து ராஞ்சிக்கு வருகிறான், அதற்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அதை எதிர்த்து வைகோ ஒரு போராட்டமும் நடத்துகிறார் தேவைப்படும் போது. அதற்கு பிறகு இவர்கள் வந்து இப்படி ஆதரவு பேசுகிறாங்க. ஆக இந்த தமிழின ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்ச்சியை இந்து உணர்ச்சியாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதாவும் சங்க பரிவாரமும் செய்கின்ற ஒரு சதி என்று தான் சொல்ல முடியும்.
இந்த சதி தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியாதா? இது கூட தெரியாமல் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு
சொல்றீங்களா? ஆம், தெரியும். அதாவது தமிழகத்திலிருந்து பெரியாருடைய அரசியல் செல்வாக்கை ஒழிப்பது என்பது பார்ப்பன கும்பலுடைய ஒரு நீண்ட நாள் முயற்சி. அதாவது இது மாதிரி பார்ப்பன ஃபாசிசம் தலையெடுப்பது, நுழைவது அப்படின்றது ஒரு வழியில் தான் நடக்கணுன்றதில்ல, பல வழிகளில் நடக்குது. அதில் ஒன்று, அரசியல் சந்தர்ப்பவாதிகள் பிழைப்புவாதிகளை வைத்து கொண்டு காலூன்ற முயற்சிப்பது. அதுதான் கடந்த 10-15 ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்ம பார்க்கிறது. பாமக, மதிமுக, திமுக, அதிமுக உள்ளிட்ட இவர்களுக்கு மத்திய அரசில் மந்திரி பதவி, கூட்டணி என்ற முறையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக தமிழ்நாட்டின் கதவுகளை ஆர்எஸ்எஸ்க்கு இவர்கள் திறந்து விட்டார்கள். இது பிழைப்புவாதத்தின் வழியாக உள்ளே நுழைவது. இரண்டாவது, கடந்த சில ஆண்டுகளாக, சுமார் ஒரு 10-15 ஆண்டுகளாக தலையெடுத்து வளர்ந்து வருகின்ற சாதி சங்கங்கள் இப்போ தீவிரமடைஞ்சிருக்குது ராமதாஸ் தலைமையில். இந்த சாதி சங்கங்கள்ங்கிறது என்ன? சாதி சங்கம் என்பது ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சாதி மறுப்பு, சுயமரியாதை மரபை வேரறுப்பதற்கானது. அது அதுதான் ஆர்எஸ்எஸ் வேண்டுவது. அங்கே வந்து லவ் ஜிஹாத் நடத்துகிறான், ஜாட்டுகள் முஸ்லீம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னா, ஜாட் வந்து ஒரே நேரத்தில் ஜாதியாகவும் இந்துவாகவும் இருக்கிறான். அப்போ ஒரு வன்னியர் சங்கம், உடையார் சங்கம், முக்குலத்தோர் சங்கம் என்று சங்கங்களை இவர்களால் ஒன்றிணைக்க முடிந்தால் அவர்களை மிகவும் இயல்பாக இந்து மதவெறிக்கு அவர்களால் கொண்டு வந்துவிட முடியும் என்பதால் ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கிறார்கள். இது ரெண்டாவது வழி. மூன்றாவது வழி, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் நேரடியாக கால் பதித்த காலம் என்பது எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகு. எம்ஜிஆர் தான் அதை வந்து அனுமதிக்கிறார். எம்ஜிஆர் அனுமதித்த பிறகுதான் மண்டைக்காடு கலவரம் என்பது வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலாக தொடங்குது. அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் உங்களுக்கு விளக்க தேவையில்லை, தெரியும், மிகவும் வலுவாக ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பல்வேறு அதிகார நிறுவனங்களிலேயே பங்கு பெறுவது போன்ற ஒரு சூழ்நிலை வருது. இந்த விநாயகர் ஊர்வலம் என்பதெல்லாம் ஏறத்தாழ நிறுவனமயமாக்கப்படுது. இன்னைக்கு மோடி வந்த கூட்டத்தில் அந்த ஒரு பேச்சாளர் பேசுகிறார் இல்லையா, அன்றைக்கு ஒரு பிள்ளையாரை பெரியார் உடைத்தார், இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளையார்கள் தமிழ்நாடு எங்கும், உன்னால் என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டு மோடியினுடைய கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் பேசினார். அப்படி இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் என்பது இங்கே காலூன்றி இருக்கிறது. இத்தனைக்கு பிறகும் அவர்கள் வந்து ஒரு நிச்சயமாக இது நம் கைக்கு வந்து விட்டது என்று தமிழகத்தை பற்றி அவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இந்த தமிழ் தேசிய அமைப்புகள். தமிழ் இனம் என்பது வழியாக இந்துத்துவம் உள்ளே நுழைந்துவிட முடியும் என்பதை அவர்கள் வந்து கண்டுகொண்டார்கள். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் தமிழன் என்ற கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது. அப்போது என்னென்ன சாதிகளெல்லாம் தமிழ் சாதிகள், என்ன சாதியெல்லாம் தமிழ் சாதி கிடையாது, பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லை, பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லை, இப்படி பல வரையறைகள் இருக்குது. இதில் பெரியாரை பொறுத்த வரையில் திராவிடன் என்று சொல்வதாக இருக்கட்டும், தமிழன் என்று சொல்வதாக இருக்கட்டும், அவர் வந்து எதற்கு எதிராக அதை கொண்டு வந்தார் என்று சொன்னால், பார்ப்பனியம், மனு தர்மம், சாதி ஆதிக்கம், சமஸ்கிருதம் இவற்றுக்கு எதிராக சுயமரியாதை, நாத்திகம், சமத்துவம் என்ற உன்னதமான இகாலிட்டேரியனான அது மாதிரி ஒரு விழுமியங்களை முன்வைத்து அதிலிருந்து ஒரு தமிழன் என்பதை வந்து பெரியார் உருவாக்குறார். அதை எப்படி உருவாக்க முடியும் என்று கருதினார், அது நடந்திருக்குமா நடக்காதா என்பது வேறு, ஆனால் கருத்தியல் ரீதியில் அது முற்போக்கானது. அப்படி ஒரு விழுமியத்தை பெரியார் வந்து உருவாக்குகிறார். அதற்கு மாற்றாக இப்போ உருவாகி வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசியம் என்பது கன்னட எதிர்ப்பு தமிழ், தெலுங்கன் எதிர்ப்பு தமிழ், மலையாளி எதிர்ப்பு தமிழ் என்று அண்டை மாநில மக்களுக்கு எதிராக நிறுத்துவதன் மூலம், அது ஒரு முல்லை பெரியார் பிரச்சனையிலோ, அது ஒரு காவிரி பிரச்சனையிலோ, பாலாறு பிரச்சனையிலோ, வேறொரு பிரச்சனையிலோ, அண்டை மாநிலத்தானை எதிரியாக காட்டுவதன் மூலம் தமிழன் தன்னை வரையறுத்து கொள்வது என்ற முறையில் பார்க்கப்படுவது, அல்லது ஒரு பிறப்பின் அடிப்படையில் என்னென்ன சாதிகள் தான் இங்கே தமிழ் சாதி, மற்றதெல்லாம் வீட்டில் தெலுங்கு பேசுபவன், கன்னடம் பேசுபவன், அவர்களையெல்லாம் தமிழில் சேர்க்க முடியாது, இப்படி பல வரையறைகள் நிலவுது. இது எதுவும் பெரியார் கொடுத்த வரையறை, அதை ஒப்பிடும்போது இது அனைத்துமே பிற்போக்கானது. இதை நம்ம வந்து ஒரு தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனால தான் இவர்களால் பெரியாரை வந்து ஒரு வேற்றுமொழிக்காரன் என்ற அடிப்படையிலேயே அவர் தமிழனுக்கு எதிரான சதிகாரன், சூழ்ச்சிக்காரன், அது பெரியாரை மட்டுமல்ல அது யாராக இருந்தாலும் வடுகன், சதிகாரன், சூழ்ச்சிக்காரன், நம்ப முடியாது என்று சித்தரிப்பது, பிறப்படிப்படையில் ஒரு ஜாதியைப் போல ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பார்களோ அப்படி இவன் நம்ப முடியாதவன், இந்த மொழி பேசுபவன் என்பதனால் என்று சித்தரிப்பது இந்த புதிய தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருக்குது. அப்போ இது ஒரு பிற்போக்கு தமிழ் தேசியம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருந்த பெரியார் முன்வைத்த அந்த தமிழ் என்னும் அடையாளம் அது பிற்போக்கானது போலவும், ஈழத்தில் உருவாகி வளர்ந்து வந்த அந்த தேசியம் என்பது ஒரு முற்போக்கு தேசியம் போலவும் இவர்கள் காட்டுகிறார்கள். அது உண்மையல்ல. சொல்லப்போனால் திராவிட இயக்கத்துக்கு ஒப்பான ஒரு சீர்திருத்த இயக்கம் ஈழத்தில் கிடையாது. அப்போ ஈழத்தில் இருந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு எந்த முற்போக்கு அம்சங்களும் இல்லாத ஒரு தேசியம்தான் அது. சைவம், பார்ப்பனியம், சாதி உணர்வு இவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசியம்தான் அது. 70களில் கூட அங்கே தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தும்போது இவர்கள் விதந்து போற்றுகின்ற தமிழரசு கட்சி, அதனுடைய பிரமுகர்கள் பல இடங்களிலே தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது என்று எதிர்த்து நின்றார்கள். சிங்கள பேரினவாதத்தினுடைய தாக்குதல் நடைபெறுகின்ற சூழலிலே கூட தாழ்த்தப்பட்ட சிறுவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு படிக்கப் போகிறார்கள் என்பதற்காக பாடப்புத்தகத்தை பிடுங்கி கொளுத்துகிறார்கள். அப்போதான் டேனியல் வந்து யாழ் நூலகத்தை கொளுத்தியது சரி என்று ஒரு அறிக்கை விடுகிறார். அப்படிப்பட்ட சாதி வெறியோடு இணைந்த ஒரு தேசியம் அதுதான் அங்கே இருக்கிற மரபு. ஆனால் அது முற்போக்கு போல இவர்கள் காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு, இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது. இந்த தமிழ் தேசியவாதிகளை பிடித்தால் பெரியாரை, அவர் தோற்றுவித்து வளர்த்த முற்போக்கு விழுமியங்களை இந்த தமிழ் மண்ணிலிருந்து துடைத்தெறிந்து விடலாம். மொத்தத்திலே தமிழ்நாடு என்பது நமக்கு எவ்வளவு பின்தங்கிய நிலைமைகள் இருக்கலாம், பல மக்கள் அரசியல் ரீதியாக எவ்வளவும் பின்தங்கி இருக்கலாம், ஆனால் நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு மரபு என்பது பெரியாருடைய மரபு. அதன் காரணமாகத்தான் பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி இந்த நாடே பற்றி எறிந்த போது இங்கே மதக்கலவரம் என்றொன்று நடக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்தியாவிலேயே சாதி பெயரை சேர்த்து போட்டு கொள்வது இழிவு என்று பண்பாட்டு ரீதியாகவே அதனை வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு மனோபாவம், உயர் சாதியினர் என்று சொல்லப்படுவோர் உள்ளிட்டு எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு அவர்களுடைய பொது கலாச்சாரத்திலேயே அது வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட முற்போக்கான அம்சங்களை ஒழித்து கட்டி பழையபடி தன்னுடைய விழுமியங்களை நிலைநாட்டுவதற்கு இவர்கள் உதவுவார்கள் என்று இந்துத்துவ சக்திகள் கருதுகிறார்கள். இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பத்திரிகை ஆர்கனைசர், அதனுடைய முன்னாள் ஆசிரியர் தருண் விஜய் என்பவர், அவர் வந்து சமீபத்தில் நீங்கள் ஆனந்தவிடன் பத்திரிகையில் பார்த்துருக்கக்கூடும், அவர் சொல்கிறாரு தமிழின் மேன்மைகள் புகழ் பற்றி, இந்தியாவின் வடபகுதியில் இருக்கின்ற நாம் இத்தனை காலம் இந்த தமிழின் பெருமைகளை பற்றி அறியாமல் இருந்து விட்டோம், தமிழை வந்து ரெண்டாவது ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு இப்போ தருண் விஜய்க்கு திடீரென்று தமிழ் மேல் ஒரு காதல் வருது, புகழ் பாடுறாரு. மோடி இங்கே வந்து சங்க இலக்கியன்றாரு, பழந்தமிழ் இலக்கியங்கள் மரபு உள்ள தமிழ் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நயவஞ்சகமாக யார் முதல்ல செவ்வியல் மொழியாக வடமொழியை அறிவித்தது? இந்த பாரதிய ஜனதா தான். செத்துப்போன மொழியான சமஸ்கிருதத்தை முதல் செவ்வியல் மொழியாக அறிவித்தது பாரதிய ஜனதா. தமிழ் மேலே இவர்களுக்கு வெறுப்பும் துவேஷமும் தான் இருக்குது. இன்றைய வரையில் தமிழ் வழிபாட்டை எதிர்ப்பவர்கள் இவர்கள். இதே பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக இப்பொழுது சேர்ந்திருக்கின்ற சுப்பிரமணிய சாமி தில்லையிலே சிற்றம்பல மேடையில் தேவாரம் பாடுவதற்கு எதிராக இது வந்து ஆலய மரபுக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். இதே தில்லையில் அர்ஜுன் சம்பத் வந்து தமிழ் பாடும் போராட்டத்துக்கு எதிராக தீட்சிதர்களை திரட்டி கொண்டு கலகம் செய்வதற்கு வந்தவர். ஆனால் இவர்களையெல்லாம் தங்கள் நேச சக்திகளாக நெடுமாறன் கருதுகிறார். மோடி சொல்கிறாரு மொழிவாரி மாநிலமே தப்பு நேரு பண்ணது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இவர் பொன் ராதாகிருஷ்ணனை ஈழத்தினுடைய விடுதலை போராட்டத்தின் ஆதரவாளர் என்று அழைத்து கொண்டு வருகிறார். அர்ஜுன் சம்பத்தை இங்கே உள்நாடு மட்டுமில்லை வெளிநாடு உள்ளிட்டு எல்லா இடத்திலும் மேடையில் ஏற்றி அவரை கௌரவப்படுத்துகிறார். அர்ஜுன் சம்பத்துக்கும் நெடுமாறன் போன்றோருக்கும் தினமணி தொடர்ச்சியாக மேடை அமைத்து கொடுக்கிறது. என்ன அடிப்படையில்? தினமணிக்கு ஈழ விடுதலை போராட்டத்தின் மீது அவ்வளோ காதலா, அவ்வளோ அக்கறையா? ஆர்எஸ்எஸ் சார்பு கருத்துக்களை யார் முன்வைப்பார்களோ அவர்களை முன்னுக்கு தள்ளுவது, பழைய பாணியில் சோ ராமகோபாலன் வழியாக இந்துத்துவத்தை கொண்டு வருவது இங்கு சாத்தியப்படவில்லை. அதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட தமிழர்கள், தமிழ் ஆழ்வார்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் வழியாக தமிழ் ஆர்எஸ்எஸ்ஸை புகுத்துவது என்பது திட்டமிட்டு நடக்கிறது. அப்போது 2009 என்ன நடந்தது? பாரதிய ஜனதா கட்சி இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை. இங்கேருந்து வைகோ கிளம்பி டெல்லிக்கு போகிறார். ஒரு சில 100 பேரை அழைத்து கொண்டு போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மைக்கை ஏற்பாடு செய்து போட்டு கொடுத்து அத்வானியை பேச சொல்கிறார். இங்கே சங்கராச்சாரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போது உடனே மனித சங்கிலி சாலை மறியல் பொதுக்கூட்டம் நடத்தின அத்வானி இப்பேற்பட்ட இனப்படுகொலை நடத்தும்போது சொந்தமாக எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போ அத்வானியை இங்கிருந்து டெல்லிக்கு போய் ஒரு முற்போக்கு தமிழ் ஆதரவு முகமூடியை அத்வானிக்கு உருவாக்கி தர வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வருது. அனைத்து சாதியினர் அர்ச்சகராகுது என்பது ஒரு பிரச்சனை. கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு சட்டம் ஜிஓ ஒன்று போடப்பட்டது, அரசாணை போடப்பட்டது, சட்டம் இயற்றப்பட்டது. அன்றைக்கு அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இன்று வரையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் ஜெயலலிதா அரசு வாய்தா வாங்குகிறது. ஆகம விதிப்படி அமைந்த கோயில்களில் பார்ப்பனர் அல்லாதவர்களை அர்ச்சகராக நியமிக்காமல் எப்படி தவிர்க்கலாம், அவர்களை எப்படி ஒரு மாரியாத்தா காளியாத்தா கோயிலுக்கு தள்ளலாம் என்று சதித்திட்டம் தீட்டுகிறது. அதை பற்றி இந்த தமிழ் உணர்வாளர்கள் யாரும் பேசுவதில்லை. இப்படி இது ஒரு பட்டியல் இருக்குது. இது ஏன் இவர்களுக்கு தமிழர்களின் பிரச்சனையாக தெரிய மாட்டேங்குது என்று புரியவில்லை. பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு நெடுமாறன் கூப்பிட்டு விருது கொடுக்கிறார் அவர் பெரிய தமிழறிஞர் என்று. அதே அரங்கிலே நீலவேந்தன் புறக்கணிக்கப்படுகிறார். அதை கேள்வி கேட்ட நீலவேந்தன் வெளியேற்றப்படுகிறார். இது என்ன தமிழ் உணர்வு? இந்த தமிழ் உணர்வு தான் இந்துத்துவத்திற்கு பிடித்திருக்கிறது. இவர்கள் ஒரு ஏமாளிகளாக அரசியல் தெரியாமல் இந்துத்துவத்திடம் ஏமாந்து விட்டார்கள் அப்படி என்னால் அதை பார்க்க முடியவில்லை. தமிழருவி மணியா மோடியை ஆதரிக்கிறார், பல பேர் எழுதுகிறார்கள் சிபிஎம்ல கூட. தமிழருவி மணியனா இப்படி அவராக மோடியை ஆதரிப்பது? அவர் ஏதோ பயங்கர புரட்சிக்காரர் போலவும் அவர் மலையிலிருந்து பாதாளத்தில் விழுந்து விட்டது போலவும் வந்து எழுதுகிறாங்க. ஆனால் தமிழருவி மணியன் என்ன சொல்கிறாரு? மோடியை ஆதரிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவர் மதச்சார்பின்மைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பெரும்பான்மை சிறுபான்மையை ஒடுக்கக்கூடாது, சிறுபான்மையும் பெரும்பான்மையை ஒடுக்கக்கூடாது அப்படின்னு எழுதுகிறாரு. இதுக்கு என்ன பொருள்? இதைத்தான் மோடி சொல்லுகிறார். அதாவது சிறுபான்மைக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்பதை, பாதுகாப்பு என்பதை, அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகை என்றும், தாஜா செய்வது என்றும், வாக்கு வங்கி அரசியல் என்றும் அதை கொச்சைப்படுத்தி சமத்துவமாக நடத்துவது என்ற பெயரில் பெரும்பான்மையின் அதிகாரத்தை சிறுபான்மையின் மீது நிலைநாட்டுவது, இதுதான் வந்து மோடி பேசுவது. அதையே தான் இப்போ தமிழறிவு மணியன் வந்து பேசுகிறார். இது ஒரு பட்டியலாக சொல்லி கொண்டு போகலாம். தன்னையுடைய அரசியலை நியாயப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஜெயபிரகாஷ் நாராயணனை விட பெரிய மதசார்பற்றவாதியை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? அவரே ஆர்எஸ்எஸோடு கூட்டு சேர்ந்தார், கடவுளே குரங்கோடு கூட்டு வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்கலாம் என்று சொல்வதில் என்ன தப்புன்றாரு. ராமன் வந்து அனுமாரோட கூட்டணி வச்சா ராமனுக்கு அனுமார் அடிமை, ராமனுக்கு குரங்கு அடிமை. ராமனுக்கு வேண்டிய வேலையை செய்து கொடுக்கறது குரங்கு. நீங்கள் பஜரங்கலத்தோட கூட்டு வைத்தால் குரங்குக்கு நீங்கள் அடிமை, குரங்கை உங்களுடைய முதுகில் நீங்கள் சுமக்கப் போகிறீர்கள். இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும்? அதை எப்படி அவ்வளோ சுமூகமாக உங்களால் அதை பேச முடியுது? நெடுமாறன் மும்பைக்கு போய் தாக்கரே வீட்டுக்கு போனால், தாக்கரே வீட்டில் பிரபாகரன் படம் தொங்குகிறது என்று சொன்னால், தாக்கரே யார் என்று நெடுமாறனுக்கு தெரியாதா? தமிழர்களை விரட்டி அடித்தவர், இப்படி ஒரு கொடூரமான இனக்கொலையாளி என்பது தெரியாதா? அது தெரியும் அவருக்கு. அதுக்கு பிறகும் அவரை ஒரு பெரிய மனிதனாகவும், அவருடைய இடத்துல பிரபாகரன் படம் தொங்குவது கௌரவத்துக்குரியதாகவும் அவருக்கு தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, தாக்கரே அவரால் அங்கீகரிக்க முடிகிறது என்று சொன்னால், நெடுமாறனை ஏமாளின்னு நாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுபோல தான் வைகோவும். இப்போ மோடி வந்து இந்த கூட்டத்தில் குண்டு வெடித்தது பீகாரில், அவர் வந்து அது பற்றி பேசலையாம் கூட்டத்தில். அதனால் மோடியினுடைய பெருந்தன்மையை அவர் வந்து மெச்சுகிறார், பொறுப்புணர்ச்சியை பெருந்தன்மையை வந்து மெச்சுகிறார். யாருடைய பெருந்தன்மையை? 2000 முஸ்லீம்களை கொலை செய்துவிட்டு அதுக்கு வந்து வினை எதிர்வினை என்று விளக்கம் கொடுத்த வக்கரமான ஒரு ஃபாசிஸ்டினுடைய பெருந்தன்மையை அவர் மெச்சுகிறார். வைகோவால் மெச்சப்பட்ட அந்த ஃபாசிஸ்ட் அடுத்து என்ன செய்கிறாரு? செத்துப்போனவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அஸ்தி கலசத்தை வைத்து கொண்டு கோத்ராவுக்கு பின்னால் குஜராத்தில் என்ன நடந்ததோ அதுபோல் இந்த அஸ்தி கலசங்களை வைத்து கொண்டு பீகார் பூரா ஊர்வலம் கிளம்புகிறேன் என்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபாசிஸ்டின் பெருந்தன்மையை பாராட்ட வேண்டிய ஒரு மனம் வைகோவுக்கு எப்படி வருது? அது ஏமாளித்தனமா என்றால் அது அப்படி என்னால் கருத முடியவில்லை. கருணாநிதியை இவர்கள் வந்து ஈழம் தொடர்பான விஷயத்தில் கராராக விமர்சிக்கிறார்கள், அம்பலப்படுத்துகிறார்கள், வைகிறார்கள், எல்லாம் நடக்குது கருணாநிதியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக, புலிகளுக்கு எதிராக ஜெயலலிதா இழைக்காத அடக்குமுறை என்பது இல்லை. பேச்சு மாற்றி பேசுவது, ரொம்பவும் அலட்சியமாக நேற்று சொன்னதை இன்றைக்கு மறுப்பது, இதெல்லாம் ஜெயலலிதாவினுடைய அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து நடந்திருக்கிறது. தனி ஈழம் வாங்கி கொடுப்பேன் என்றார், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். இப்போ காமன்வெல்த்துக்கு தமிழர்களுக்கு சிங்களோடு சம உரிமை கிடைக்கும் பட்சத்தில் காமன்வெல்த் மாநாட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு தீர்மானம் போட்டால், ஒரு மென்மையான குரலில் வைகோ ஆட்சேபனை தெரிவிக்கிறார். நெடுமாறனோ மற்றவர்களோ பேச மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறார்கள்? பேசினால் ஜெயலலிதா கைது செய்து விடுவார் என்ற அச்சமா? நெடுமாறனோ, வைகோபால் சாமியோ, சீமானோ, இன்ன பிறரோ அவங்கள்லாம் சிறைச்சாலைக்கு அஞ்சுபவர்கள் அப்படின்னு நான் கருதலை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, ரொம்ப உறுதியான வீரர்கள் அவங்க. ஜெயலலிதாவை எதிர்க்க அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது. கருணாநிதியை பேசுவது போல் அவர்களால் ஜெயலலிதாவை எதிர்த்து பேச முடியவில்லை. இயல்பாகவே அவர்களுக்கு நாக்கு எழும்பவில்லை. இந்த இயல்பு நிலை ரொம்ப இந்துத்துவத்துக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. யாரை பெரியவர்களாக மதிப்பது? இதற்கு முன்னால் நான் பட்டியலிட்ட அனைத்தும் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் ஏமாளிகள் அல்ல, இவர்கள் வெறும் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, இவர்களில் எத்தனை பேர் வேடம் அணிந்த இந்துத்துவவாதிகள் என்ற ஐயம் எழுகிறது. அதனால்தான் இவர்கள் இந்த நிலையை எடுக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் பேசுகின்ற இந்த தமிழ் தேசியம் என்பது, இது இந்துத்துவ ஃபாசிசத்துடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதாக, ஒரு வெறி பிடித்த ஃபாசிசத்தன்மை வாய்ந்த பிற்போக்குத்தனமான தேசியமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம தயவு தாட்சண்யமே இல்லாமல் இதை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, இதை முறியடிக்க வேண்டியிருக்கிறது.
இப்போ நீங்கள் அளிக்கிற விளக்கங்களை திமுகவுக்கான மறைமுகமான ஆதரவு என்று சிலர் சொல்லக்கூடும் இல்லையா?
நாங்கள் இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா என்ற தேர்தல் அரசியலுக்கு வெளியே இருக்கிறோம். திமுக, அதிமுகவையோ, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவையோ பயன்படுத்தி எந்த வகையிலும் ஈழப்போராட்டம் முன்னேற முடியாது என்பதை 30 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை, இவர்களை பயன்படுத்தித்தான் ஈழ விடுதலையை சாதிக்க முடியும் என்பது நெடுமாறன் வைகோ உள்ளிட்ட மற்ற அனைவருடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் அவங்க காங்கிரஸையும் பாரதிய ஜனதா அல்லது திமுக, அதிமுகவை மாற்றி மாற்றி ஆதரித்து அவர்கள் ஆதரவை பெற்று ஈழத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி வருகிறார்கள். அதனால் இதற்கு வெளியே நாங்கள் இருக்கிறோம், இந்த தேர்தல் அரசியலுக்கு வெளியே இருக்கிறோம். இந்த தேர்தல் அரசியல் அமைப்பு என்பதே ஈழ விடுதலைக்கு உதவி செய்யக்கூடியது அல்ல இந்தியாவின் இந்த அமைப்பு அப்படின்றது எங்களுடைய கருத்து. அப்போ நாங்கள் சொல்லுகின்ற இந்த விமர்சனங்களை இது திமுகவுக்கு பயன்படும் என்று வியாக்கியானப்படுத்துவது அது ஒரு முழு அவதூறு, தெரிந்தே செய்யப்படும் அவதூறு. அதுக்கு எப்படி விளக்கம் அளிக்க முடியும்? சில நாட்களுக்கு முன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் உள்ளே சென்று வந்த தோழர்கள் சொன்னார்கள், தமிழ் வளர்த்த சான்றோர்கள் என்ற பெயரிலே எம்ஜிஆர் படம் இருக்கிறது, ராஜாஜி படம் கூட இருக்கிறது, ஆனால் பெரியார் படம் இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு தோழர் சொன்னார். பெரியார் படம் வைக்கவில்லை என்றால் மகிழ்ச்சி, தயவு செய்து அதை அங்கே வைத்து விடாதீர்கள், இதை பெரியாருக்கு நீங்கள் செய்யும் மரியாதையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.
சரி தோழர், அப்படின்னா 30 ஆண்டுகளாக ஈழப் போராட்டத்தில் வைகோ நெடுமாறன் போன்றவர்களின் பங்கை நிராகரிக்கிறீங்களா?
அதை எப்படி நிராகரிக்க முடியும்? எத்தனை முறை ரெண்டு பேரும் சிறை சென்று இருக்கிறார்கள், எத்தனை முறை ஈழம் சென்று வந்திருக்கிறார்கள், எத்தனை காலம் புலிகள் இயக்கத்தின் தலைமையோடு அவர்கள் நெருக்கமான உறவில் இருந்திருக்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் அவர்களுடைய நூல்களில் அவர்களுடைய உரைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பாத்திரத்தை நிராகரிப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. அவர்களுடைய பாத்திரம் தோற்றுவித்த விளைவு என்ன என்பதுதான் இப்போ கேள்வி. இப்போவும் நெடுமாறனை கேளுங்கள், இந்திரா இருந்திருந்தால் ஈழம் கிடைத்திருக்கும், எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஈழம் கிடைத்திருக்கும், எப்படி பார்த்தாலும் இந்தியாவின் தயவில் ஈழம் என்பதுதான் கடந்த 30 ஆண்டுகளாக இவர்கள் பேசி வரும் கொள்கை. புலிகளுக்கு அப்படி ஒரு பிரமை இருந்தது உண்மை. புலிகளுக்கு அப்படி ஒரு பிரமை இருந்தாலும் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இவர்களுடைய பாத்திரம் என்ன? அப்படி ஒரு பிரமையை அகற்றி இந்தியாவை நம்பி ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தாதே என்ற தெளிவை இவர்கள் உருவாக்கியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனம் வைத்தவர்களையெல்லாம் நிராகரித்தார்கள். எத்தனை முறை இந்தியாவிடம் அடிபட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் இந்தியாவின் தயவில்லாமல் நாம் விடுதலை பெற முடியாது என்ற கருத்தை தான் அங்கே உருவாக்கினார்கள். IPKF போன்ற தாக்குதல்களுக்கு பிறகும் கூட உருவாக்கினார்கள். இந்தியாவின் நலனுக்காக வெற்றி பெற்ற புலிகளை பின்வாங்க செய்தார்கள். இவர்கள் அனைவரும் தான் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியவர்கள். இதனுடைய முடிவு முள்ளிவாய்க்கால். புலிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் புலிகளுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை வைக்குமாறு ஆலோசனை கூறிய இவர்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? கிளிநொச்சிக்கு பிறகே தோல்வி நிச்சயமாகிவிட்ட நிலையில் இந்தியாவின் மீதும் இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் மீதும் நம்பிக்கை வைத்து போர் நிறுத்தம் வாங்கி தந்து விடுவார்கள் என்று புலிகளுக்கு பிரமையூட்டிய இவர்கள் இதற்கு என்ன வகையில் பொறுப்பேற்று விளக்கம் அளிக்கிறார்கள்? தோல்விக்கு இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரே ஒரு விளக்கம், 20-30 நாடுகள் சேர்ந்து இலங்கைக்கு உதவி செய்து இராணுவ ரீதியாக புலிகளை ஒடுக்கிவிட்டார்கள் என்பதுதான். அது இராணுவ ரீதியான விளக்கம். அரசியல் ரீதியாக இந்திய அரசின் மீது நம்பிக்கை வைக்க சொன்னீர்களே, அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? உங்களுடைய வழிகாட்டுதலால் ஏற்பட்ட விளைவு என்ன? எப்பொழுது உங்களுக்கு தெரிந்தது காங்கிரஸை நம்பக்கூடாது, திமுகவை நம்பக்கூடாது என்று? அக்டோபர் மாதத்துக்கு பிறகா? அதுவரைக்கும் காங்கிரசின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? நம்பிக்கை இருந்ததே. சோனியா காந்தியின் தாய் உள்ளத்துக்கு வேண்டுகோள் விடுத்தீர்கள், கருணாநிதி தலைமையிலே மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்கள், அதற்கு பிறகு உங்களுடைய நம்பிக்கையை ஜெயலலிதாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மாற்றிக்கொண்டீர்கள். அதற்கு ஏதாவது அடிப்படை இருக்கிறதா? ஒரு அடிப்படையும் இல்லை. இது இல்லை என்றால் இந்த மடம், இல்லை என்றால் சந்த மடம், இப்படி மாற்றிக்கொண்டு அவர்கள் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருப்பார்கள், போர் நிறுத்தம் கொண்டு வருவார்கள் என்ற ஒரு பிரமையை புலிகளுக்கு உருவாக்கினீர்கள். உங்களுடைய வாக்குறுதியை கேட்டு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த பேரழிவு பாதையில் தொடர்ந்து பயணம் செய்ய நேர்ந்தது. இறுதியாக நந்திக்கடலோரம் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பில் 1.5 லட்சம் மக்களை கொண்டு போய் குவித்து ஒரு இனப்படுகொலையை நடத்துவதற்கு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு இங்கே நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு பிறகு இதோ தேர்தல் முடிவு வருகிறது, 4 நாள் பொறுத்திருங்கள் என்று காத்திருக்க சொன்னீர்கள். 20,000 பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த நாட்களில் மட்டும். தேர்தல் முடிவு வேறு விதமாக திரும்பிவிட்டது. எதற்கும் நீங்கள் பொறுப்பில்லை. இவை எதற்கும் நீங்கள் பதில் சொல்வதில்லை. ஒரு தலைமை என்பது அல்லது தலைமையுடன் நெருக்கமாக இருந்த வழிகாட்டுபவர்கள் என்பவர்கள் நேர்ந்துவிட்ட தவறுகளுக்கு பொறுப்பேற்று விளக்கம் சொல்ல வேண்டும். சீனத்திலோ ரஷ்யாவிலோ சோசியலிசம் தோற்றுவிட்டதென்றால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி தோற்றுது என்பதற்கான விளக்கத்தை சொல்வது ஒவ்வொரு நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடமை. நீங்கள் இவ்வளவு காலம், 30 ஆண்டு காலம் நாங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தோடு நகமும் சதையுமாக இருந்தோம், இரத்தமும் சதையுமாக இருந்தோம் என்று சொல்லிக்கொள்பவர்கள் அந்த போராட்டத்தின் தோல்வி குறித்து விளக்கம் அளிக்காமல் ஏன் ஓடி ஒளிகிறீர்கள்? கடைசி 4 நாட்களில் புலிகளும் அந்த மக்களும் பரிதவித்து யார் யாரா எல்லாமோ தொடர்பு கொண்டார்கள், உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்திருப்பார்களா? அந்த 4 நாட்களில் வைகோ, நெடுமாறன், சீமான் உள்ளிட்ட இந்த முன்னணியாளர்கள் நீங்கள் எல்லாம் எங்கே இருந்தீர்கள்? என்ன பதில் சொன்னீர்கள்? என்ன செய்யலாம் என்று வழிகாட்டினீர்கள்? அது எல்லாமே மர்மமாக இருக்கிறது. அவர்கள் சிதம்பரத்தை தொடர்பு கொண்டார்களா, கஸ்பாரை தொடர்பு கொண்டார்களா, உங்களை தொடர்பு கொண்டார்களா, யார் என்ன சொன்னீர்கள்? இது எல்லாமே ஒரு மர்ம குகை. பரிதாபத்துக்குரிய முறையிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போ வைகோ சொல்லுகிறார், இந்தியாதான் இந்த படுகொலையின் கூட்டாளி என்று. சீமான் குற்றம் சாட்டுகிறார். இதெல்லாம் செய்துவிட்டு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றுகிறார். நாங்கள் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என்று கூத்தாடுகிறார்கள். ஜெயலலிதா என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்? இந்தியா இந்த இனப்படுகொலையில் கூட்டாளி என்று தீர்மானம் நிறைவேற்றினாரா? திரும்ப மத்திய அரசுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றினால் அதை வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்று பாராட்டுகிறீர்கள். என்ன கேலி கூத்து இது? இந்தியாவை குற்றம் சாட்டுவது உங்களுடைய நோக்கம் என்றால், இந்தியாதான் குற்றவாளி என்றால் அதை நோக்கி உங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டும். இப்படி ஒரு பக்கம் வாய்ச்சவடால் பேசிக்கொண்டே எந்த இந்தியாவை குற்றவாளி என்று சொல்லுகிறீர்களோ அந்த இந்திய அரசின் கீழ் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி சேர்வது, மோடியோடு சேரலாமா என்று வைகோ யோசித்து கொண்டிருக்கிறார். அதற்கு தமிழறிவு மணியன் தரகு வேலை பார்க்கிறார். இப்போ நெடுமாறன் பத்திரிகையில் எழுதுகிறார், காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கவில்லை என்றால் இந்தியா தனிமைப்பட்டுவிடும் என்று கரியவாசன் சொன்னாராம். அதனால் இலங்கை என்ற எலி இந்தியா என்ற யானையை மிரட்டுகிறது என்று 4 நாட்களுக்கு முன்னாலே தினமணியிலே நடுப்பக்க கட்டுரை எழுதுகிறார் நெடுமாறன். எலி யானையை மிரட்டலாமா? அப்போ இந்த தெற்காசிய பகுதியிலே இந்தியா ஒரு யானை, பாகிஸ்தான் ஒரு பூனை, இலங்கை ஒரு எலி. அப்போ யானை இந்த பகுதியை ஆள வேண்டும் என்பதுதான் நெடுமாறனுடைய கனவு. இதே கனவைத்தான் திருச்சியில் மோடி தெரிவித்தார். இந்தியா இந்த பகுதியில் யானையாக இருக்க வேண்டும், மன்மோகன் சிங் அப்படிப்பட்ட ஆட்சியை தரவில்லை, நான் வந்தால் அப்படி கொடுப்பேன், இங்கே இலங்கையையும் பாகிஸ்தானையும் அடக்கி வைப்பேன் என்று ஒரு நம்பிக்கையை அந்த மேடையில் ஊட்டினார். அப்போது ஒரு தெற்காசிய பிராந்திய வல்லரசாக இந்தியாவை காண வேண்டும், வலிமை மிக்க வல்லரசாக, அந்த பிராந்திய வல்லரசால் தூக்கி எறியப்படும் எலும்பு துண்டாக ஈழ விடுதலை இருக்க வேண்டும் என்பது தான் நெடுமாறனுடைய கருத்தா? அப்படித்தான் அவருடைய கருத்து இருக்கிறது. அப்போ அந்த யானையின் தயவில் வாழக்கூடிய ஒரு எலி இலங்கை. ராஜபக்சே என்ன சொல்லுகிறார்? நான் பெரும்பான்மை, என்னுடைய தயவில் தமிழர்கள் வாழ வேண்டும், அவர்கள் எலி என்று சொல்லுகிறார். மோடி என்ன சொல்லுகிறாரோ அதை ராஜபக்சே சொல்லுகிறார். மோடி என்ன சொல்லுகிறாரோ அதை நெடுமாறன் சொல்லுகிறார். அப்போ ஈழ விடுதலை என்பது என்ன? ஒரு தேசிய இனம் பெறுகின்ற சம உரிமை அல்ல, ஜனநாயக ரீதியான உரிமை அல்ல. வல்லரசு ஒடுக்கப்பட்ட அரசு என்று இல்லாமல் சமமான உரிமை பெற்ற அரசுகளாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக யானையின் தயவில், யானை தின்ற கவளத்தில் எலி தின்ன கிடைக்கின்ற ஒரு சோற்று பருக்கை. யானையின் தயவில் எலிகள், எலி என்று நான் சொல்லவில்லை, புலிகளை எலிகள் என்கிறார் நெடுமாறன்.
நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள் சரியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இசைப்பிரியா படுகொலை குறித்த வீடியோ வழியாக இருக்குது, இன்னொரு பக்கம் காமன்வெல்த் மாநாடு பற்றிய சர்ச்சைகள் நடந்துகிட்ருக்கு, இப்போ நீங்கள் விமர்சிக்கிறீங்க, இது சரியான தருணமா?
காமன்வெல்த் பிரிட்டன் உருவாக்கிய ஒரு அடிமை நிறுவனம். அதிலிருந்து இலங்கையை நீக்குவது, இந்தியா மாநாட்டை புறக்கணிப்பது என்பதெல்லாம் இனப்படுகொலை செய்த இலங்கையை சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்துவது, ஒரு சமூக புறக்கணிப்புக்கு உள்ளாக்குவது போன்ற ஒரு நடவடிக்கை. அதுதான் அந்த கோரிக்கையினுடைய வரம்பு. இசைப்பிரியாவின் கொலைக்கு ராஜபக்சே தான் பொறுப்பு, ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்தின் அழிவுக்கு யார் பதில் சொல்வது? இதனை எந்த தருணத்தில் எழுப்புவது? இசைப்பிரியாவின் இறுதி காட்சிகளை, இறுதி கணங்களை வீடியோவில் பாருங்கள். குஜராத்தின் இஸ்ரத் ஜகானின் உயிரற்ற உடல் கடத்தப்பட்டிருக்கும் காட்சியையும் பாருங்கள். சிங்கள பாசிசத்திற்கும் இந்து பாசிசத்திற்கும் என்ன வேறுபாட்டை உங்களால் காண முடிகிறது? இசைப்பிரியாவுக்கும் இஸ்ரத் ஜஹானுக்கும் என்ன வேறுபாட்டை காண முடிகிறது? இசைப்பிரியாக்களுக்கு அஞ்சலி செலுத்த இந்திய ராஜபட்சேக்கள் வருகிறார்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு. நீங்களும் போகிறீர்களா?